கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி. இப்படி இந்த ஒரு சொல் ரொம்ப அருமையான சொல். கண் காட்ட வந்தா எப்பவுமே சைவ சித்தாந்தத்தில் கண் என்பதற்கு அறிவுன்னு அர்த்தம். சொல்ல போனா ஞானம், ஞானம் என்பதற்கு நேர் தமிழ் சொல் அறிவுன்னு அர்த்தம். கண்ணுதலான் மூன்று கண்ணை உடைய பெருமான் எனக்கு வந்தார். எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டா திருப்பெருந்துறையில வந்தார். எதற்காக வந்தார் அப்படின்னு கேட்டா கண் காட்ட வந்தார். கண் காட்ட வந்தார். என்ன கண் காட்ட வந்தார்? கருணை கண் காட்ட வந்தார். கண்ணுதலான் நாம சொல்றோம், உனக்கு ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் வழி காட்டினார். வழிகாட்டுறவருக்கு என்ன இருக்கணும்? முதல்ல கண் இருக்கணும். ஒரு இலக்கிய சுவை என்னன்னு கேட்டா எனக்கு ஒருவன் கண் காட்ட வந்தான். ஏயா ஒழுங்கா வழி தெரிஞ்சால்தான் சொன்னானா உனக்கு? நம்ம கேட்கறோமா இல்லைங்களா? ஒரு ஊருக்கு போகணும்னா முதல்ல அவருக்கு ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமான்னு கேளியா, அப்புறம் அவர் நமக்கு வழி சொல்லட்டும். அவருக்கே வழி தெரியாம நான் ஊருக்கு வழி சொல்லுன்னு சொன்னா என்னத்துக்கு ஆகும்? போய் சேர முடியாது. எனவே கண் காட்ட வருகிறவனுக்கு முதல்ல கண் இருக்கான்னு கேட்டா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? மூணு கண் இருக்குது அவருக்கு. எனக்கு கண் காட்ட வந்தவனுக்கு ரெண்டு கண் இல்ல, மூணு கண் இருக்கிறது. எனவே கண் காட்ட வந்தவனுக்கு மூன்று கண். அதான் கண் நுதலான், நுதலில் கண்ணுடையவன் அர்த்தம். நுதல்னா நெற்றி. அதனால நீங்க தேவாரம் கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும். கண் காட்டும் நுதலான் நெற்றி என்கிற நுதலில் கண்ணை காட்டுபவன். எனவே கண் காட்டும் முதலான். இங்க சொன்னாரு கண்ணுதலான், நெற்றியில் கண் கொண்ட பெருமான் கண்ணுதலான். கருணை கண் காட்ட வந்தான். அதாவது கண் காட்ட வந்தான். என்ன கண் அப்படின்னு கேட்டா கருணையாகிய கண். கண் என்பதற்கு ஞானம் என்று பொருள் வைத்துக் கொண்டா என்ன காட்ட வந்திருக்கிறாரு? தன் கருணை என்கிற ஞானத்தை எனக்கு காட்டுவதற்காக திருப்பெருந்துறைக்கு வந்தார். நீங்க சிந்தித்து பாருங்க, அது ஏன் கருணை கண் என்று சொல்லணும்? இதே நெற்றி தான் மன்மதனை பார்த்தார், எரிஞ்சு போனான். அப்ப அந்த கருணை மரக்கருணை, இது அருள் நோக்கம். அதனாலதான் தன் கருணையினர். கண்ணுதலான் தன் கருணை. அந்த கண் எப்படிப்பட்ட கண் கேட்ட கருணை கண். என்னை ஆக்கம் செய்ய வேண்டும் என்று கருதி பார்த்தான். இந்த உயிர் சிவம் ஆகட்டும் என்று தன் நெஞ்சுக்குள் அந்த கருணையை கொண்டு கண் காட்டினான். எனவே எனக்கு அறிவாகிய கண்ணை காட்டுவதற்காக வந்தான். எனக்கு அறிவாகிய கண்ணை காட்டியவன் மூன்று கண்ணை உடையவன். ஏன்னா மாணிக்க வாசகருக்கு அறிவு இல்லாமலா இருந்துச்சு, கண் இல்லாமலா இருந்துச்சு? ரெண்டு கண் அவருக்கு இருந்துச்சு. கண்ணுடையவருக்கு கண் காட்ட வந்தான் அப்படின்னு கேட்ட அர்த்தம் ஞானமாகிய கண்ணை காட்டுவதற்காக வந்தான். அது யாரு வந்தவர்? வந்தவன் சிவபெருமான் தான். அது எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொன்னீங்க? மூணு கண்ணோட வந்தாருங்க. சிவபெருமானுக்கு தான் மூன்று கண் உண்டு, வேற யாருக்கும் இல்ல. அதத்தான் பின்னாடி சொன்னார். நம்ம அந்த கீர்த்தி திரு அகவல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொல்வார், முன்னோன் காண்க முழுதோன் காண்க அப்படி சொல்லிட்டே வருவார். சிவன் என யானும் தேனினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. என்னை வந்து ஆட்கொண்டது சிவபெருமான் தான். யாரோ ஒருவர் வந்து என்னை ஆட்கொள்ள, நான் சிவபெருமான் வந்து ஆட்கொண்டான் என்று நான் உங்கள்கிட்ட சொல்லல. நான் உண்மையவே சொல்லுகிறேன். சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. அந்த சிவபெருமானுக்குத்தான் மூன்று கண் உண்டு. எனவே கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட தன் கருணையாகிய கண்ணை காட்ட வந்து எய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் கழல். அந்த பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, என்னுதற்கு எட்டா, நினைத்து பார்க்க முடியாத திருவடிங்க அந்த திருவடி. ஏன்னா அந்த பெருமான் நான் எவ்வளவு நினைந்தாலும் என் நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக நிற்கக்கூடிய பெருமான். எனவே எண்ணுதற்கு எட்டா, இங்க எண்ணுதல் என்பது நினைதல் என்கிற பொருள். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி, நினைத்து பார்க்க முடியாத அந்த திருவடி. ஏன் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், நமக்கு தெரிஞ்சு பாதாள வரைக்கும் போகலாம், நம்ம அறிவு அவ்வளவுதான், அதல சுதல விதல அப்படின்னு போச்சிங்கன்னா பாதாளம் வரைக்கும் போகும். பாதாளத்துக்கு கீழே போன திருவடியை யாரு சொல்வது தெரியாது. எனவே எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி. அந்த அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவடியை வணங்குதல் இறஞ்சுதல் என்பதனால அந்த பெருமானுடைய திருவடி தாமரைகளை அந்த வணங்குதல் என்று சொல்கிறார். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. இங்க சொல்லும் பொழுது பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, விண் கடந்து நிற்கிறான், மண் நிறைந்து நிற்கிறான், விண் நிறைந்து நிற்கிறான் விண்ணுலகமாகவும், மண் நிறைந்து மண்ணுலகமாகவும், இவையெல்லாம் இல்லாதவனாக மிக்காய் விலங்கு ஒளியாய். எனவே விண்ணை விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்து நிற்கக்கூடியவனாகவும் அவற்றையெல்லாம் கடந்து நிற்பவனாகவும் நிற்கிறான். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. இங்க எண் என்பது எண்ணிக்கையை குறிக்கும். முன்ன சொன்ன பாருங்க, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்து எண்ணுதற்கு எட்டா, அங்க எண்ணுதற்கு எட்டா என்பதற்கு நினைத்து பார்க்க முடியாத திருவடி என்று பொருள். இந்த இடத்துல எண் என்பதற்கு எண்ணிக்கை, ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று எண்ணுகிற எண்ணிக்கை, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. இங்க எண்ணிக்கை இறந்து நிற்கக்கூடிய அந்த பெருமானுடைய கருணை, எண்ணிறந்து எல்லை இலாதானே என்று இங்க குறிப்பிடுகிறார். எனவே இங்க சொல்லப்படுகிற எண்ணிறந்து என்பது எண்ணிக்கை இறந்து என்று பொருள். எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். என்ன சொல்லுகிறாரு, உன்னுடைய பெருமைகள் அனைத்தையும் நான் உணர்ந்தவன் அல்ல. எனவே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன், அது கூட பாருங்க வினையேன்னு சொல்லலாம். வினையேன்னு சொன்னா ரெண்டு வினைக்கும் சொந்தக்காரனாயிடுவோம். வினை என்பது ஒரு பொது சொல். அப்ப நல்வினையும் உண்டு தீவினையும் உண்டு. வினையேன் என்று சொன்னா ஏதாவது ஒரு நல்வினையும் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கருதுவதற்கு இடம் கொடுத்துரும். அதனால என்ன பண்ணாரு, அப்படி ஏதாவது என்ன நினைச்சுக்காதீங்க, எனக்கு நல்வினைக்கு ரொம்ப தூரம், நான் செஞ்சதெல்லாம் பொல்லா வினையினர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன், என்னுடைய பெருமான் என்னை அந்த குருமூர்த்தமாக வந்து என்னை ஆட்கொண்டான், அவனுடைய திருவடி நினைத்து பார்க்க முடியாத திருவடி, அந்த திருவடி மண்ணிலும் விண்ணிலும் பறந்து நிறைந்து இருக்கிறது, எண்ணிக்கை இறந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவடியினுடைய பெருமையை நான் நினைந்து பார்க்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதை பற்றி சொல்ல என்னால இயலவில்லை. எனவே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன், உன்னை புகழ்ந்து சொல்வதற்கு நான் ஒன்றும் அறியாதவனாக நிற்கிறேன். இதாங்க மணிவாசக பெருமானுடைய அவை அடக்கம் என்று பெயர். எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தவரு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறார். இப்ப முன்னாடி இருந்து எடுத்துங்க, ஐந்தெழுத்து வடிவமாக இருப்பவன், ஐந்தெழுத்தை பெயராக கொண்டிருப்பவன், ஐந்தெழுத்தை மந்திரமாக கொண்டிருப்பவன், தலைவனாக இருப்பவன், எந்த காலத்தும் நம்மை விட்டு நீங்காதிருப்பவன், நெஞ்சில் இருப்பவன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். இத்தனை சொல்லிட்டு வந்தவரு என்ன சொல்றாரு, எனக்கு சிவபெருமான பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. எங்க ஏதாவது சொல்ற கொஞ்சம் பொருத்தம் வேண்டாமா? தனையும் சொல்லி போட்டு சொல்றாரு, எனக்கு அவனை பத்தி சொல்வதற்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மத்த யாராவது கேட்டா எங்க சிவபெருமானன் என்ன அப்படி கேட்டுட்டீங்க, உட்காருங்க வாங்க அப்படின்னு உட்கார்ந்து மணிக்கணக்க நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாத நமக்கு அவரை பத்தி மணிக்கணக்கா பேச தெரியும். குருநாதனையாக வந்து, குருமூர்த்தமாக வந்து, திருவடியை தூக்கி தலையில வச்சு, காதல மந்திரத்தை சொல்லி, சிவானந்த இன்பத்துல திளைத்து நின்று சிவானுபூதி பெருஞ்செல்வத்தை அனுபவிக்கிற மாணிக்க வாசகர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப என்ன தெரியுது? தெரிந்தவர்கள் எல்லாம் தெரியாது என்று சொல்லுவார்கள், தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்தது என்று சொல்லுவார்கள். நாமெல்லாம் எந்த பட்டியல் இருக்கிறோம்னு நாம தான் முடிவு பண்ணிக்கொள்ளும் இல்லைங்களா? நாம வந்து எப்பவுமே இது இயல்புங்க. நீங்க உலக நடை என்ன தெரியுங்களா, இந்த பணம் எவ்வளவு இருக்குதுன்னே தெரியாதுங்க. பல கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பாங்க, அவன் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா காசே வச்சிருக்க மாட்டான், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு சும்மா ஒண்ணுமே இல்லாத ஆள் மாதிரி வருவார். இவன் கொஞ்சம் தாங்க சம்பாரிச்சிருப்பான், அதுவும் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இல்ல ஒரு வருஷ காலத்துக்குள்ள சம்பாரிச்சிருப்பான். கையில ஒன்ன போட்டுக்குவான், 5-10 விரலுக்கு மோதிரத்தை போட்டுக்குவான், அப்படியே 1000 ரூபாய் நோட்டு வெளியில தெரியற மாதிரி சட்டையை போட்டு வச்சுக்குவான். அப்படியே பார்த்தா இப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பான். ஏன் கேட்ட, ஏன்னா இப்பதான் பணம் வந்திருக்குது, அதனால இதெல்லாம் காட்டணும் அவனுக்கு இல்லைங்களா. அப்ப இருப்பவன் இல்லையாக காட்டிக்கொள்கிறான், இல்லாதவன் இருப்பவனாக காட்டிக்கொள்கிறான். இங்க மணிவாசக பெருமான் அவர் சிவபெருமானை அனுபவிப்பது அவரை விட வேற யாரு வேணும், அவ்வளவு அனுபவிச்சு போட்டு என்னங்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவரை பத்தி சொல்றதுனர். இதற்கு அவையடக்கம் என்று பெயர். கற்றறிந்திருக்கின்ற சபையில கற்றறிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தார்னா என்ன சொல்லுவாரு, பெரியவங்கெல்லாம் இருக்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும், ஏதோ வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்ன ரெண்ட நான் சொல்லிட்டு போறேன், நீங்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கிறவங்க அப்படி சொல்லிடுவார். தெரியாத ஒரு ஆள் வந்தானா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய சொல்ல முடியாது, ஒன்ன ரெண்ட சொல்லிட்டு போறேன் அப்படிமா. எனவே அறிவு உடையவர்கள் சபையில அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கறது நாம பார்க்கிறோம். அந்த வகையில மணிவாசக பெருமான் இந்த அகவலில் தன்னை பொல்லா வினையேன் என்று குறிப்பிடுகிறார். புகழுமாறு ஒன்று அறியேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது இறைவா, உன்னை பத்தி புகழ்ந்து சொல்வதற்கு ஒண்ணுமே தெரியாதுனர். அவர் பாட்டை எழுதுறதுக்கு சிவபெருமானே வந்துட்டார். ஒண்ணுமே தெரியாதவன்னு சொன்ன ஒரு பாட்டை எழுதுறதுக்கு சிவபெருமானே வந்துட்டாருங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிற நம்ம பாட்டை எழுதுறதுக்கு சாமி வரமாட்டேங்கிறார் இல்லைங்களா? இதுதான் நம்ம நிலைமை, சரி வைத்துக் கொள்வோம். எனவே பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்னார்.